பிரிவு இரண்டு. வடதேசத்தின் தீர்க்கதரிசிகள். இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோவென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். ஓசியா 14:9. 9. திஸ்பியனாகிய எலியா. ஆகாப்பின் நாட்களில் யோர்தானுக்கு கிழக்கே கீலேயாத்தின் மலைகளில் விசுவாசமும் ஜபமும் நிறைந்த மனிதன் ஒருவன் வாழ்ந்தான். துணிவுமிக்க அவனுடைய ஊழியம் இஸ்ரவேலில் வேகமாக பரவி வந்த வழிவிலகலை தடுத்து நிறுத்த இருந்தது. திஸ்பியனாகிய எலியா புகழ்மிக்க ஒரு நகரத்தைச் சேர்ந்தவனோ, வாழ்வில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவனோ கிடையாது. இருந்தாலும் தேவ நோக்கத்தில் நம்பிக்கை வைத்து அவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தவும் பரிபூரண வெற்றியை பெற்றுத்தரவும் தன் ஊழியத்தை தொடங்கினான். அவனுடைய உதடுகள் விசுவாசமும் வல்லமையுமான வார்த்தைகளை பேசின. தன் வாழ்க்கையை சீர்திருத்த பணிக்கே முழுவதும் அர்ப்பணித்திருந்தான். பாவத்தைக் கண்டித்து தீமையின் போக்கை தடுத்து நிறுத்த வனாந்தரத்தில் கூப்பிடும் சத்தமாக இருந்தான். பாவத்தால் வியாதிப்பட்ட தங்கள் ஆத்துமா குணப்படுவதை யாரெல்லாம் விரும்பினார்களோ அவர்களுக்கு அவன் செய்தி கீலேயாத்தின் பிசின் தைலமாக இருந்தது. சிலை வழிபாட்டில் இஸ்ரவேல் வெகுவாக மூழ்கிக் கொண்டிருந்ததை எலியா கண்டபோது அவனுடைய ஆத்துமா துக்கித்தது. அவனுக்கு கோபம் எழுந்தது. தேவன் தம்முடைய மக்களுக்கு மகத்தான காரியங்களைச் செய்திருந்தார். அவன் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். சங்கீதம் 105:44-45. ஆனால் ஏகோவாவின் நலமான திட்டங்களை கிட்டத்தட்ட மறந்துவிட்டார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்தை அவர்களுடைய பெலனின் ஆதாரமானவரிடமிருந்து அவநம்பிக்கை வேகமாக பிரித்தது. மலையிலிருந்த தன் வீட்டிலிருந்து இந்த வழிவிலகலை கண்ட எலியா துக்கத்தால் நிறைந்தான். முன்னர் தேவ தயவுக்கு பாத்திரமாயிருந்த ஜனங்களின் தீய வழியை தடுத்து நிறுத்துமாறும், தேவைப்பட்டால் அவர்களை நியாயம் விசாரிக்குமாறும், பரலோகத்திலிருந்து தாங்கள் விலகியுள்ளதை அதன் மெய் வெளிச்சத்தில் கண்டுகொள்ள அவர்களை வழிநடத்துமாறும் ஆத்ம வியாகுலத்தோடு தேவனிடம் மன்றாடினான். அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்வதால் கர்த்தருடைய கோபம் தூண்டப்பட்டு அவர்கள் முற்றிலும் அழிக்கப்படுவதற்கு முன்னரே அவர்கள் மனந்திரும்புதலுக்குள்ளாக வழிநடத்தப்படுவதைக் காண அவன் ஏங்கினான்.
எலியாவின் ஜபத்திற்கு பதில் கிடைத்தது. இஸ்ரவேல் மனந்திரும்புவதற்காக திரும்பத் திரும்ப கொம்ப கொடுக்கப்பட்ட வேண்டுகோள்களும் கண்டனங்களும் எச்சரிப்புகளும் பயனற்றுப் போயின. நியாயத்தீர்ப்புகளின் மூலமாக தேவன் அவர்களோடு பேச வேண்டிய நேரம் வந்தது. பனித்துளி, மழை போன்ற பரலோக பொக்கிஷங்கள் யெகோவாவிடமிருந்து வரவில்லை என்றும், இயற்கையை ஆளும் சக்திகளாலும் சூரியனின் உற்பத்தி திறனாலுமே பூமி வளமடைந்து பரிபூரண விளைச்சலை தருகிறது என்றும் பாகாலை தொழுதவர்கள் கூறினார்கள். ஆனபடியால் தீட்டுக்குள்ளான அத்தேசத்தின்மேல் தேவ சாபம் வெகுவாக தங்க இருந்தது. பாகாலின் வல்லமையால் இம்மைக்குரிய நன்மைகள் கிடைப்பதாக நினைத்த மூடத்தனத்தை இஸ்ரவேலின் கோத்தரத்தாருக்கு வெளிப்படுத்த வேண்டியிருந்தது. தேவனை மறந்த அவர்கள் மனம் மாறி தேவனிடம் திரும்பி சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரணராக அவரை ஏற்றுக்கொள்ளும் வரை தேசத்திலே மழையோ பனியோ பெய்யாத சூழ்நிலை ஏற்பட இருந்தது.
பரலோகத்தின் நியாயத்தீர்ப்புச் செய்தியை ஆகாபுக்கு தெரிவிக்கும் வேலையை எலியாவிடம் தேவன் ஒப்படைத்தார். கர்த்தருக்காக தூது போக அவன் தாமாக முயலவில்லை என்றாலும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. தேவகட்டளைக்கு கீழ்ப்படிவது துன்மார்க்க ராஜாவின் கரத்திலிருந்து உடனடி அழிவை தேடிக் கொள்வது போல தோன்றின போதிலும், தேவனுக்கான நோக்கத்தில் அக்கறை கொண்டவனாய் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிய அவன் தயங்கவில்லை. வைராக்கியத்தோடு உடனே புறப்பட்ட தீர்க்கதரிசி இரவும் பகலுமாக நடந்து சென்று சமாரியாவை அடைந்தான். அரண்மனைக்குச் சென்றதும் உள்ளே செல்ல அனுமதி வேண்டவில்லை. தன் வருகை பற்றி அறிவிக்க அவர் காத்திருக்கவும் இல்லை. அக்கால தீர்க்கதரிசிகளைப் போல நளினமற்ற ஆடை உடுத்தியிருந்த அவன் யார் கண்ணிலும் படாமல் காவலர்களை தாண்டிச் சென்றான். திடீரென்று தனக்கு முன் வந்து நின்ற எலியாவை பார்த்து ராஜா திகைத்துப் போனான். எலியா திடுதிப்பென சென்ற போதிலும் அதற்காக வருத்தம் தெரிவிக்கவில்லை.
இஸ்ரவேலின் மன்னனை விட மேலான ஒருவர் அவனுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். எனவே அவன் பேசினான். பரலோகத்திற்கு நேராக தன் கையை உயர்த்தி, உன்னதமானவரின் நியாயத்தீர்ப்புகள் இஸ்ரவேல் மேல் வர இருந்ததாக ஜீவனுள்ள தேவன் பேரில் உறுதிபடக் கூறினான். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான்.
தேவ வார்த்தையின் மாறாத வல்லமையின் மீதான விசுவாசத்தால் மாத்திரமே அச்செய்தியை எலியாவால் அறிவிக்க முடிந்தது. தான் யாரைச் சேவித்தானோ அவர் மீது அவன் பூரண விசுவாசம் வைத்திராவிடில் அவனால் ஆகாப்பிற்கு முன்பாகச் சென்றிருக்கவே முடியாது. வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் நதிகளையும் பசுமை நிறைந்த மலைகளையும் வறட்சியின் வாசமே அறியாத காடுகளையும் கடந்துதான் சமாரியாவுக்கு வந்தான் எலியா. அவன் கண்கள் கண்ட அனைத்தும் செழுமையாகத் தெரிந்தன. இந்த மலைகளும் பள்ளத்தாக்குகளும் வறண்டு வதங்கக்கூடுமோ? ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இந்நதிகள் வற்றக்கூடுமோ என்று தீர்க்கதரிசி யோசித்திருக்கலாம். ஆனால் அவன் அவிசுவாசத்திற்கு இடமே தரவில்லை. தம்மை மறந்த இஸ்ரவேலை தேவன் தாழ்ச்சிப்படுத்துவாரென்றும் நியாயத்தீர்ப்புகள் மூலம் அவர்களை மனந்திரும்புதலுக்குள்ளாக கொண்டு வருவாரென்றும் அவன் முற்றிலும் நம்பினான். பரலோக கட்டளை அவனுக்கு முன் சென்றது. அந்த தேவ வார்த்தை நிறைவேறியே ஆக வேண்டும். எனவே தன் உயிரையும் உயிரையும் பணயம் வைத்து பயமின்றி தன் பணியை நிறைவேற்றினான் எலியா. தெளிவான வானத்தில் ஏற்பட்ட இடிமுழக்கம் போல் உடனே சம்பவிக்கவிருந்த நியாயத்தீர்ப்பின் செய்தியானது துன்மார்க்கனான ராஜாவின் காதுகளில் ஒலித்தது. ஆனால் ஆகாப் தனது திகைப்பிலிருந்து மீளுவதற்கு முன்னரே, அதாவது அதற்கவர் பதிலளிக்கும் முன்னரே, எலியா அங்கிருந்து சென்று விட்டான். தன் செய்தியால் ஏற்படும் விளைவை காண காத்திராமல் வந்தது போலவே திடுதிப்பென திரும்பியும் சென்றான். கர்த்தர் அவனுக்கு முன்பாகச் சென்று வழி காட்டினார்.
நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கிப் போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரிதாற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று தீர்க்கதரிசியிடம் சொல்லப்பட்டது.
தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறாரென்று ஆகாப் ராஜா தீவிரமாக விசாரித்த போதிலும் அவனை கண்டுபிடிக்க ராஜாவால் முடியவில்லை. வானத்தின் பொக்கிஷங்களை அடைத்துப் போட்ட அந்த செய்தியால் யேசபேல் ராணி கோபமடைந்தாள். உடனடியாக பாகால் தீர்க்கதரிசிகளோடு யேசபேல் கலந்தாலோசித்தாள். பாகால் தல் தீர்க்கதரிசிகளும் அவளோடு இணைந்து எலியா தீர்க்கதரிசியை சபித்தார்கள். தேவ கோபத்திற்கு சவால் விட்டார்கள். பஞ்சம் வருமென்ற சாபத்தின் வார்த்தைகளை அறிவித்தவரை கண்டுபிடிக்க முயன்ற போதிலும் அதைச் செய்ய முடியாமல் ஏமாற்றமே அடைந்தனர். அங்கு நிலவிய வழிவிலகலின் நிமித்தம் சொல்லப்பட்ட நியாயத்தீர்ப்பை பிறர் அறியாதவாறு அவர்களால் மறைக்கவும் முடியவில்லை. இஸ்ரவேலின் பாவம் குறித்து எலியா கண்டித்தான். சீக்கிரத்தில் சம்பவிக்கவிருந்த நியாயத்தீர்ப்புகள் குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். அவனுடைய செய்தியின் வார்த்தைகள் தேசம் முழுவதும் வேகமாக பரவின. அந்த வார்த்தைகளை கேள்விப்பட்ட சிலருக்கு பயம் ஏற்பட்டது. ஆனால் பெரும்பாலும் பரலோகத்தின் அந்த செய்தியை பலர் பரியாசத்தோடும் ஏளனத்தோடுமே கவனித்தார்கள்.
தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் உடனடி விளைவை ஏற்படுத்தின. அந்த அழிவு குறித்து முதலில் ஏளனமாக எண்ணினவர்கள் சீக்கிரத்திலேயே அதன் கடுமையைக் கண்டார்கள். ஏனெனில் மழையும் பனியும் பெய்யாததால் சில மாதங்களிலேயே பூமி வறண்டது, விவசாயம் பாழ்பட்டது. நாட்களில் செல்லச் செல்ல வறட்சி கண்டிரா நதிகளும் நீரோடைகளும் வற்றி வறண்டு போக ஆரம்பித்தன. ஆனாலும் பாகாலின் வல்லமையில் நம்பிக்கை வைக்குமாறு மக்களிடம் தலைவர்கள் கேட்டுக்கொண்டனர். பாகாலின் வல்லமையால்தான் மழை பெய்யுமென இன்னமும் வற்புறுத்தி வந்தார்கள் அந்த பூசாரிகள். எலியாவின் தேவனுக்கு பயப்படவோ அவர் வார்த்தையைக் கேட்டு நடுங்கவோ வேண்டாம். ஏற்ற காலத்தில் அறுவடையைத் தந்து மனிதனையும் மிருகத்தையும் போஷிப்பது பாகால்தான் என்று அவர்கள் கூறினார்கள். பாகாலையும் அஸ்தரோத்தையும் தொழுது கொண்டவர்களும் ஏசபேலும் அவளுடைய பூஜாசாரிகளும் தங்கள் தெய்வங்களின் வல்லமையை சோதிக்கவும் கூடுமானால் எலியாவின் வார்த்தை பொய்யென்று நிரூபிக்கவும் ஒரு தருணம் கிடைத்தது. ஆகாபிடம் தெரிவிக்கப்பட்ட தேவ வார்த்தையே அந்த தருணத்தை தந்தது. பாகாலின் நூற்றுக்கணக்கான பூஜாசாரிகளின் வாக்குறுதிகளுக்கு எதிராக எலியாவின் தீர்க்க தரிசனம் தனித்து நின்றது. தீர்க்கதரிசியின் அறிவிப்புக்குப் பிறகும்
பாகாலால் மழையும் பனியும் தந்து ஆறுகளில் தண்ணீரோடச் செய்து தாவரங்களை தழைக்க வைக்கக் கூடுமானால் பாகாலை இஸ்ரவேலின் ராஜா வணங்கலாம். ஜனங்கள் அவனை கடவுள் என்று சொல்லலாம்.
ஜனங்களை ஏமாற்றுவதற்காக பாகாலின் தீர்க்கதரிசிகள் தொடர்ந்து தங்கள் தெய்வங்களுக்கு பலி செலுத்தி பூமியை குளிரச் செய்யுமாறு இரவும் பகலும் அவற்றை நோக்கி கூப்பிட்டார்கள். விலையுயர்ந்த பலிகளைச் செலுத்தி தங்கள் தெய்வங்களின் கோபத்தை தணிக்க முயன்றனர் பூஜாச்சாரிகள்.
மேலான காரியங்களுக்கு காட்ட வேண்டிய ஆர்வத்தோடும் விடாமுயற்சியோடும் அவர்கள் தங்கள் அஞ்ஞான தேவர்களின் பலிபீடங்களைச் சுற்றி நின்று கொண்டு மழைக்காக ஊக்கத்தோடு வேண்டினார்கள். சபிக்கப்பட்ட அத்தேசத்தில் அவர்களுடைய கூக்குரல்களும் வேண்டுதல்களும் இரவுதோறும் எழுந்த வண்ணம் இருந்தன. ஆனால் பகலில் சூரியனின் சுட்டெரிக்கும் கதிர்களை மறைக்கும்படி வானத்தில் மேகமேதும் தோன்றவில்லை. வறண்டு போன பூமியை குளிர்விக்க மழையோ பனியோ பெய்யவில்லை. பாகாலின் பூஜாச்சாரிகள் தங்களால் கூடிய அனைத்தையும் செய்த போதிலும் ஏகோவாவின் வார்த்தை மாறாமல் நின்றது.
ஒரு வருடம் கடந்தது, மழை பெய்யவில்லை. பூமியானது தீயால் கருகினது போல காணப்பட்டது. சூரியனின் சுட்டெரிக்கும் வெப்பத்தால் மிச்சமிருந்த பயிர்களும் கருகின. நதிகள் காய்ந்தன. ஆடு மாடு முதலான மந்தைகள் கத்திக் கொண்டு தண்ணீரின்றி அங்குமிங்கும் அலைந்தன. ஒரு சமயத்தில் செழிப்பாயிருந்த வயல்வெளிகள் பாலைவன மணல் போல பாழாகிப் போய்க் கிடந்தன. விக்கிரகத்தோப்புகள் இலைகளத்திருந்தன. காடுகளில் மரங்கள் இலைகளற்றுப் போய் நிழல் தர மறுத்தன. ஈரமற்ற காற்று மூச்சை திணறச் செய்தது. புழுதி நிறைந்த புயல்கள் கண்களை குருடாக்கி மூச்சை நிறுத்திவிடுவது போல் வீசின. ஒரு சமயத்தில் செழிப்பாக விளங்கிய பட்டணங்களும் கிராமங்களும் அழுகையின் இடங்களாக மாறின. பசியும் தாகமும் அங்கு மனிதர்களிடமும் மிருகங்களிடமும் மரண பயத்தை ஏற்படுத்தின. பஞ்சத்தின் சகலவித கொடிய விளைவுகளும் தீவிரமாகிக் கொண்டிருந்தன. தேவ வல்லமையின் இத்தகைய ஆதாரங்கள் மத்தியிலும் இஸ்ரவேல் மனம் திரும்பவில்லை. அவர்கள் அறிய வேண்டுமென தேவன் விரும்பிய பாடங்களை அவர்கள் அறியவும் இல்லை. இயற்கையை சிருஷ்டித்தவர் அதன் விதிகளை கட்டுப்படுத்துகிறார் என்பதையும், அவைகளை ஆசீர்வாதத்தின் அல்லது அழிவின் கருவிகளாக அவரால் மாற்ற முடியும் என்பதையும் அவர் களால் கண்டுகொள்ள முடியவில்லை. தங்கள் பொய்த் தொழுகையில் மதிமயங்கி அகந்தை கொண்டிருந்ததால் தேவனின் மகத்துவ கரத்தின் கீழ் தங்களை தாழ்த்த விரும்பவில்லை. தங்களுக்கு வந்த வேதனைகளுக்கு வேறே காரணங்களை கற்பித்தார்கள்.
ஏகோவாவின் நியாயத்தீர்ப்பினால்தான் பஞ்சம் உண்டானது என்பதை முற்றிலும் உணர மறுத்தாள் யேசபேல்.
பரலோகத்தின் தேவனை எதிர்க்கும் தன் தீர்மானத்தில் அவள் உறுதியாக இருந்தாள். எனவே அவளும் கொஞ்சம் குறைய இஸ்ரவேலர் அனைவரும் சேர்ந்து தங்களுடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் எலியாவே என்று குற்றஞ்சாட்டினார்கள். அவர்கள் தொழுகை முறைகளுக்கு எதிராக அவன் சாட்சி சொன்னானல்லவா? எனவே அவனை தங்கள் வழியிலிருந்து விலக்கினால் மாத்திரமே தங்கள் தேவர்களின் கோபத்தை தவிர்க்க முடியும் என்றும் தங்கள் துன்பங்களுக்கு முடிவு உண்டாகும் என்றும் அவள் கூறினாள். ராணியால் தூண்டப்பட்டு தீர்க்கதரிசியின் மறைவிடத்தை தேடும் பணியை தீவிரப்படுத்தினான் ஆகாப். எலியாவின் மேல் வெறுப்பும் பயமும் கொண்டிருந்தாலும் அவனை தேடுவதற்காக பக்கத்திலும் தொலைவிலுமாக சுற்றிலுமிருந்த தேசங்களுக்கு தூதுவர்களை அனுப்பினான். தேடுதல் பணியில் தவறு நடக்காதிருக்க விரும்பினான். எனவே தீர்க்கதரிசியின் இருப்பிடம் பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாதென அத்தேசங்களிடமும் ராஜ்யங்களிடமும் இருந்து உறுதிமொழி வேண்டினான். ஆனால் அவ்வாறு தேடியும் பயனில்லை. யாருடைய பாவங்களால் தேவனுடைய தண்டனைகள் தேசத்தின் மேல் வந்ததோ அந்த அரசனின் குரோதத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டு பாதுகாப்பாக இருந்தான் எலியா.
எலியாவுக்கு எதிரான தன் முயற்சிகளில் தோல்வி கண்டதால் இஸ்ரவேலிலிருந்த ஏகோவாவின் தீர்க்கதரிசிகள் அனைவரையும் கொன்று பழிவாங்க தீர்மானித்தாள் யேசபேல். ஒருவரையும் உயிரோடு விடக்கூடாதென நினைத்தாள். வெறிகொண்டவளாய் தேவ ஊழியர்கள் அநேகரை கொன்றாள். இருந்தாலும் அனைவரையும் அழிக்க முடியவில்லை. ஆகாபின் அரமனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியா தன் உயிரையும் பணயம் வைத்து 100 தீர்க்கதரிசிகளைச் சேர்த்து அவர்களை கெபிக்கு 50-50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். 1 ராஜாக்கள் 18:4.
டெக்ஸ்ட் மிஸ்ஸிங். 1 லைன் ஆஃப் திஸ் பரா. இன் PDF இட் இஸ் தேர் ஆன் பேஜ் 126 மழைக்கான எவ்வித அறிகுறியும் வானத்தில் தென்படவில்லை. பஞ்சத்தாலும் வறட்சியாலும் ஏற்பட்ட அழிவு ராஜ்யம் முழுவதிலும் தொடர்ந்தது. தாய் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளின் வேதனைகளை தணிக்க திறனற்றவர்களாய் அவர்கள் சாவதை காண வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனாலும் தேவனை மறந்த இஸ்ரவேலர் அவருக்கு முன் தங்கள் இருதயங்களை தாழ்த்த மறுத்தனர். யாருடைய வார்த்தையால் அந்த கொடிய நியாயத்தீர்ப்புகள் தேசத்தின் மேல் சம்பவித்ததோ அவருக்கு எதிராக தொடர்ந்து முறுமுறுத்தார்கள். தங்கள் வேதனையிலும் துன்பத்திலும் மனந்திரும்புதலுக்கான அழைப்பு இருந்ததையும் பாவ மன்னிப்பிற்கான பரலோக எல்லைக்கோட்டை தாண்டி அழிவுக்குள் செல்லாதபடி தங்களை பாதுகாக்க தேவ தலையீடு இருந்த தையும் பகுத்தறியக்கூடாதவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள்.
பஞ்சத்தால் ஏற்பட்ட சகல பயங்கரங்களையும் விட இஸ்ரவேலர் தேவனை விட்டு விலகிய பாவம்தான் மிக கொடியதாக இருந்தது. ஜனங்களை அவர்களுடைய வீணான நம்பிக்கையிலிருந்து விடுவிக்கவும் அவர்களுக்கு ஜீவன் உட்பட சகலத்தையும் கொடுத்தவருக்கு தாங்கள் செய்ய வேண்டிய கடமையை உணர்த்தவும் தேவன் முயன்றார். அவர்கள் இழந்த விசுவாசத்தை மீண்டும் பெறும்படி அவர்களுக்கு உதவ முயன்றார். அதனால்தான் அப்பெரும் உபத்திரவத்தை அவர்கள் மேல் கொண்டு வர வேண்டியதாயிற்று. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியமென்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனந்திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும்? இசேக்கியேல் 18:23, 31, 32, 12 33:11.
இஸ்ரவேல் மீண்டும் தங்கள் மெய்ப்பற்றிற்கு திரும்புமாறு தம் ஊழியக்காரரை அனுப்பி வேண்டுகோள் விடுத்தார் தேவன். அவர்கள் அந்த வேண்டுகோள்களுக்கு செவிசாய்த்து பாகாலிடமிருந்து ஜீவனுள்ள தேவனிடம் திரும்பியிருந்தால் அத்தகைய நியாயத்தீர்ப்பு எலியா மூலம் கொடுக்கப்பட்டிருக்காது. ஆனால் ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாக இருந்திருக்க வேண்டிய எச்சரிப்புகள் மரணத்திற்கேதுவான மரணவாவாசனையாக அவர்களுக்கு அமைந்தன. அவர்களின் அகந்தை புண்பட்டதால் தேவ ஊழியர்களுக்கு எதிராக அவர்களின் கோபம் எழுந்தது. இப்பொழுது எலியா தீர்க்கதரிசியை மிகவும் வெறுப்புடன் நோக்கினார்கள். அவரை பேசுவிடாமல் செய்தால் அவரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நிறைவேறவிடாமல் செய்துவிடலாம் என்று நினைத்தார்கள். அவன் மட்டும் அவர்களுடைய கரங்களில் சிக்கியிருந்தால் சந்தோஷமாக அவனை ஏசபேலிடம் ஒப்படைத்திருப்பார்கள். அழிவின் மத்தியிலும் சிலை வழிபாட்டில் உறுதியாக நின்றனர். அப்படியாக தேசத்தின் மேல் பரலோக நியாயத்தீர்ப்புகளை கொண்டு வந்த பாவங்களை இன்னமும் அதிகரித்தார்கள்.
பஞ்சத்தால் பீடிக்கப்பட்ட இஸ்ரவேலருக்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருந்தது. சர்வ வல்லவரின் சிச்சைக்கரம் அவர்கள் மேல் நீட்டப்பட்டிருந்தது. செய்த பாவங்களிலிருந்து மனந்திரும்பி முழு மனதோடு கர்த்தரிடத்திற்கு திரும்புவதுதான் அந்த தீர்வு. நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்ற வாக்குறுதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. 2 Samuel 7:13-14. அந்த ஆசீர்வாதமான முடிவை கொண்டு வரும்படி நிலையான சீர்திருத்தம் ஏற்படும் வரை தேவன் மழையையும் பனியையும் நிறுத்தி வைத்திருந்தார்.